ரோமர்களுக்கு எழுதின முதலாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள். ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறோம் எவனோ அவனுக்கு ரட்சிப்புண்டாவதற்கு தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கு என்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது என்பது. இந்த பகுதியை நம்ம தொடர்ச்சியாக சில வாரங்களாக நம்ம சிந்தித்து வருகிறோம். அப்படி சிந்தித்து வரும் பட்சத்தில் சுவிசேஷம்னா என்ன? கடந்த வாரத்தில் பார்க்கும் பொழுது சுவிசேஷம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறது? கிறிஸ்தவ வாழ்க்கையில் மனிதன் பாவத்தில் வீழ்ச்சி விட்டுருக்கிறான். மனிதன் எப்பொழுதும் நல்ல ஆழமா சுவிசேஷத்தை நம்ம புரிந்து கொள்ளும் பட்சத்தில் தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து சரியா இருக்கும். தயசி நம்ம மறுபடியும் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு சொல்றதை குறித்து நம்ம சிந்தித்து பார்ப்பது வந்து மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சுவிசேஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதனுடைய நீங்க ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரத்தில் வீழ்ச்சி உற்ற ஒரு நிலையை நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். மனிதன் பாவத்தில் வீழ்ந்து போயிருக்கிறான். வீழ்ந்து போனா அப்படின்னு சொன்னா கடவுளை விட்டு தூரம் போயிட்டான். கடவுளுடைய வார்த்தைக்கு கேட்கல. கடவுளை விட்டு தூரம் போனதுனால அவன் முழுமையாக பாவத்தினால கரைபட்டு போயிருக்கிறான். முழுவதுமாக பாவத்தில் கரைபட்டு போயிருக்கிறான். அவன் வந்து எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா பாவத்தினுடைய ஆளுகையில் இருக்கிறான். குற்ற உணர்வுல இருக்கிறான். அடுத்தது பாவத்துக்கு அடிமையாக பாவத்தினுடைய ஆளுமையின் கீழே இருக்கிறதுனால அவன் முழுசுமே அவனுடைய முழுமையுமே வின செஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா பாவத்தினால கரைபட்டு போய் தன்னால் எதையுமே செய்து கொள்ள இயலாத ஒரு நிலைக்குள்ளாக போயிட்டான். ரோமர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலேருந்து நம்ம பார்க்கும் பொழுது அவன் முழுமையாக கரைபட்டு போயிருக்கலாம். அவனுடைய தொண்டை, அவனுடைய கண், அவனுடைய கை, அவனுடைய கால், இது அனைத்துமே பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை குறிச்சு நான் வெட்கப்படேன். அப்ப மனிதன் பாபத்துல விழுந்து போன ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா தன்னை காப்பாத்திக்க முடியாது. தன்னை காப்பாத்திக்க முடியாது. இப்ப தன்னை காப்பாத்திக்காத முடியாத ஒரு நிலையில அவனுடைய ரட்சிப்பு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆனா மனிதன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியாக தன்னை கடவுளுக்கு முன்னதாக நீதிமானாக நிறுத்திக் கொள்வதற்கு அநேக முயற்சிகளை எடுக்கிறான். அநேக முயற்சிகளை எடுக்கிறான். இதை இயேசு கிறிஸ்து, நீ வேதம் முழுசு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து இதை எதிர்த்து கொண்டே வருகிறார். என்னோடு கூட நீங்க மத்தேயு சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்துக்கு ஏழாம் அதிகாரம் எடுத்துங்க. சில பகுதிகளை நம்ம சிந்தித்தா மிகவும் நல்லாக இருக்கும். மத்தேயு ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசன இருபத்தி ரெண்டாம் வசனத்துல பாருங்க. இருபத்தி ரெண்டாம் வசனத்துல அந்த நாளில் அநேகர், பைபிள் கட்டாயமா பாருங்க, இது இப்பதான் உங்களுக்கு புரியும். அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி, கத்தாவே கத்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் முறைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லுகின்றார். இந்த பகுதி நம்ம அநேக முறை வாசிச்சிருக்கிறோம். இதுல இயேசு கிறிஸ்து அந்த மனிதர்களை குறிச்சு சொல்றார். அந்த மனிதர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மனிதன் அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அவனுடைய கிரியையை முக்கியப்படுத்துகின்றது. அந்த மனுஷன் தனது கிரியையை சொல்றான், அந்த மனுஷன் தனது சுயநீதியை சொல்றான், அவன் தன்னை நம்பி இருக்கிறத சொல்றான், தனது ஒழுக்க முயற்சியை சொல்றான், அவன் தனது அறிவை நம்பி இருக்கிறான். ஆனா இந்த பகுதியில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவன் முழுவதுமாக தன்னையும் தனது கிரியையும் கடவுளுக்கு முன்பதாக சுயநீதியாக நிறுத்தி கடவுளுக்கு முன்பதாக நான் இப்படி செய்கிறேன் என்று சொல்லுகின்றான். ஆண்டவர் சொல்ற பதில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு பதில், சுயநீதிக்கு எதிரான ஒரு பதில் வந்து ஒரே ஒரு பதில் தான், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். யார பார்த்து ஆண்டவர் சொல்றார் அப்படின்னு சொன்னா, சுயநீதி பிடித்த ஒரு மனிதனை, தனது கிரியையை நம்பி இருக்கிற ஒரு மனிதனை, தனது சுயத்தை நம்பி இருக்கிற ஒரு மனிதனை, தனது அறிவை நம்பி இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கிரம செய்யக்காரனே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். இதே பகுதியை தான் இயேசு கிறிஸ்து சொல்றார். மறுபடியும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷம் 18 அதிகாரத்துல இதே ஒரு உவமையில சொல்றாரு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உவமையில சொல்றாரு. நீ 18 அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, 10-12 வசனங்கள்ல, 18:10-12 வசனங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதே விஷயம் தான் நடக்குது. ரெண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாததினாலுமே ஸ்தோத்திரிக்கிறேன். நான் வாரத்தில் 2 உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செய்து வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இந்த மனுஷனும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, டிபிக்கலா அவன் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, தனது கிரியையை, தான் செஞ்ச செயலை வந்து கடவுளுக்கு முன்னதாக போக்கஸ் பண்றான். நான் இப்படிலாம் செஞ்சேன், நான் இப்படிலாம் இருக்கிறேன் அப்படிங்கிறான். கடவுள் ஒருபொழுதும் ஒரு ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா இருக்கிறாரு, நீங்களும் நானும் செய்யக்கூடிய எந்த நற்செயலையும் நற்கிரியைகளையும் சுய நீதிகளையும் கடவுள் நிராகரிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நிராகரிக்கிறது மாத்திரம் கிடையாது, அவனை பார்த்து சொல்லக்கூடிய உன்னுடைய சுய நீதியை நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை, அக்கிரம செய்கைக்காரரே, அக்கிரம செய்கைக்காரரே. இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முழுமையாக சுய நீதியை, தன்னுடைய அறிவை, தனது ஒழுக்க நிலையை முன்னிறுத்தி கொண்டுதான் போய்கொண்டே இருக்கிறது. இந்த இந்த பகுதியில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வார்த்தை கூட ஏசு கிறிஸ்துங்கிற ஒரு வார்த்தையை அந்த இடத்துல நீங்க பயன்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்கவே முடியாது. அவன் கடவுளை சார்ந்து இருக்கிறதாகவோ கிறிஸ்துவ சார்ந்து இருக்கிறதாகவோ ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவன் முழுமையாக யாரை சார்ந்து இருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது, தன்னை சார்ந்து இருக்கிறான், தனது ஒழுக்கத்தை சார்ந்திருக்கிறான், தனது கிரியையை சார்ந்திருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவம் இதே நிலைதான் எல்லா இடத்துலயும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அநேக மறைமுகமாக இன்னைக்கு அநேகர் நிறைய ஊழியங்களை தாங்குறோம் சொல்லி சொல்றாங்க. அநேகர் சொல்றாங்க, நாங்க இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லி சொல்றாங்க, நாங்க நற்காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், ஆகவே நாங்கள் கடவுளுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தெரியாதுன்னு டெலிபரேட் ஸ்டேட்மெண்ட், உனக்கு தெரியாது, நீ அக்கிரம செய்கைக்காரன்கிற ஒரு டேரிங்கான ஒரு வார்த்தையை ஆண்டவர் நேரடியாக சொல்றார். அப்ப சுயநீதி கடவுளுக்கு முன்பதாக ஒருபொழுதும் நிலை நிற்பதே கிடையாது என்பதை நம்ம மறுபடியும் புரிஞ்சுக்கணும். மறுபடியும் மார்க்கு சுவிசேஷத்துல 10 நீ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மார்க்கு சுவிசேஷம் 10 இன்னும் மறுபடியுமான ஒரு ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். 10:17 பார்க்கும் பொழுது, 17 பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கின்ற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகிற இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திருக்க கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் அந்த மனமடைந்து துக்கத்தோடையே போய் விட்டான். இவனும் ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சுயநீதிக்காரனாகவே இருக்கிறான். இந்த மனுஷனை நீங்க பார்க்கும் பொழுது இந்த மனுஷன் தன்னுடைய கிரியைகளை எல்லாம் முழுமையாக சார்ந்திருப்பா. அவன் சொல்றான், இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து செஞ்சிட்டு இருக்கேன், நான் பரலோகம் போறதுக்கு எனக்கு என்ன தடைன்னு கேட்கிறான். நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு எனக்கு என்ன தடை, எனக்கு ஒரு தடையுமே கிடையவே கிடையாது, என்ன நீங்க தடை சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய சுயநீதியை முன்னிறுத்தாத, உன்னுடைய நீதியை முன்னிறுத்தாத, நீ கிறிஸ்துவை சார்ந்து கொள், கிறிஸ்துவை பற்றிக்கொள் சொல்றாரு. அவனுடைய சுயநீதி, ஒழுக்கத்திலே கத்தரவனை அடிக்கிறாரு. நீ போய் உனக்கு இருக்கிறத விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த இடத்துல மறுபடியும் அவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வா அப்படிங்கிறாரு. அவனுக்கு சொல்றாரு, உன்னுடைய சுயநீதி அல்ல, என்னை பின்பற்றுதல் தான் நித்திய ஜீவன்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா அந்த மண்டைக்குள்ள இது போகல, மண்டைக்குள்ள போகல. கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னா என்னை சார்ந்து இருத்தல் கிடையாது. அநேக நேரங்களில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மையே சார்ந்து இருக்கிறோம், நம்மளுடைய நீதிகளை சார்ந்து இருக்கிறோம். நான் நல்லவேன்னு எனக்குள்ளே நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அநேக நேரங்களில் சுவிசேஷத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. தயவு செஞ்சு எப்பொழுதுமே நம்ம நல்லவங்க கிடையாது, ஒரு விசுவாசி ஆனாலும் கூட. பவுல் சொல்றாரு, கடைசியில சொல்றாரு, பாவிகள்ல பிரதான பாவின்னு சொல்லி தனது மரணத்துக்கு முன்னதாக அவர் சொல்லுகின்றார். பாவிகள்ல பிரதான பாவி என்று சொல்லுகின்றார். ஏன், அவன் யோக்கியமானவன் இல்லையா, அவன் கிறிஸ்துவ சார்ந்து இல்லையா? இருந்த பொழுதும் அவன் சொல்லுகின்றான், நான் அந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் நான் பாவத்தை எதிர்த்து போராடுகிற ஒரு பலவீனமான பாவி, நான் எப்பொழுதுமே நான் கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறவன். சுவிசேஷம் என்பது எப்பொழுதும் கிறிஸ்துவை சார்ந்து இருத்தல். இப்ப இந்த மூன்று நிலைப்பாட்டில் கிறிஸ்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த சுவிசேஷத்துல தான் மூணு விஷயமும் சொல்லப்பட்டுகிட்டே இருக்கு. இந்த மூணு விஷயமும் மலை பிரசங்கத்தில் ஒன்று சொல்லப்படுது, ஒன்னு லூக்கா சுவிசேஷம் 18 சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவினால ஓமையாக சொல்லப்படுகின்றது. மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து அந்த வாலிபனை வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தனது நீதியை நம்பி இருக்கிறான், அவன் தனது செயலை நம்பி இருக்கிறான், தனது நற்காரியங்களை நம்பி இருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவம் இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. எப்படி சென்று கொண்டிருக்கிறான், தன்னை நம்பி கொண்டிருக்கிறது, தனது சுயத்தை நம்பி கொண்டிருக்கிறது, தனது அறிவை நம்பி கொண்டிருக்கிறது, தனது சுய பலத்தை சார்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீ பரலோகத்திற்கு வருவதற்கு தடையாக நீயே காணப்படுகிறாய். நீ வர முடியாது, எப்படி வர முடியும்? இப்ப என்னோடு கூட மறுபடியும் நீங்க பிலிப்பியர்கள் நிருபம் 3 வாங்க, என்னோடு கூட பிலிப்பியர்கள் நிருபம் 3 நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு. 3 அவர் சொல்றாரு, பிலிப்பியர் 3 எல்லாம் குறிச்சு வச்சுக்கங்க, வீட்டுல உட்காந்து தியானம் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இல்லாடி புரியாது. அவர் சொல்றாரு, ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். சொல்றாரு, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நாம் 8 விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பெனியமின் கோத்திரத்தான், இப்ரேயரில் பிறந்த இப்ரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். என்னென்னலாம் சொல்றான் பாருங்க, அவனுடைய சுய நீதிகளை எல்லாம் சொல்றான். என்னென்ன சொல்றான், நான் யாரு, நான் என்ன ஜாதிக்காரன் தெரியுமா? அவன் சொல்றான், என்ன ஜாதிக்காரன் தெரியுமா? இஸ்ரவேல், இஸ்ரவேல்ல யாரு தெரியுமா? நான் இஸ்ரவேல்ல யாரு தெரியுமா? பெனியமீன் கோத்திரத்தான். பெருமை, இது மேல பெருமை அவனுக்கு, இஸ்ரவேல் என்கிறது மேல அவனுக்கு பெருமை, பெனியமீன்ங்கிறதுல அவனுக்கு ஒரு பெருமை. ஐயோ, என்னுடைய ஜாதியினுடைய வம்சத்தை பத்தி உனக்கு தெரியுமா? இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கிறிஸ்தவம் ஜாதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஜாதி திருச்சபைகள் நிறைந்து காணப்படுகின்றது. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு, இதெல்லாம் மாம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லு. நீ ஆவிக்குள்ளானவன் கிடையாது, நீ மாம்சத்துக்குரியவன். ரொம்ப அழகா சொல்றது, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நான் இன்னும் செய்யலாம் அப்படிங்கிறாரு. மாம்சத்துல நாம் வைக்கணுமா? நான் எவ்வளவு வேணாலும் வைக்கலாம். நான் யார் தெரியுமா? மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் எப்படி செய்யலாம்? நான் 8 விருத்த சேதனம் அடைந்தவன் சொல்றான். 13 வயசுல இல்ல, 8 வயசுல ஈசாக்கு என்னைக்கு விருத்த சேதனம் பண்ண சொன்னாரோ அன்னைக்கு நான் பண்ணேன். 8ஆம் நாள்ல ஏசு கிறிஸ்து 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணாரு. நான் 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணேன் சொல்றாரு. நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன். சும்மா நினைச்சிடாத, எபிரேய வம்சம். தனது குலப்பெருமையை நான் சொல்லணுமா? என் குலப்பெருமை என்ன தெரியுமா? நான் யார் தெரியுமா? என்னுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? சொல்றான், சொல்லிட்டு சொல்றாரு. அவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஏதாவது குறை என்ன சொல்ல முடியுமா? நியாயப்பிரமாணத்தை நான் பரிபூர்ணமாக கை கொண்டு இருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, அவன் சொல்றான், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். சும்மா சாதனம் அல்ல, இவ்வளோ தகுதிகள் நிறைந்த ஒரு மனிதன். அப்போஸ்தலன் யாக்கோபு. சர்ச்சி காசு கொடுக்கணுமா? நான் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். ஊழியத்துக்கு காசு கொடுக்கணுமா? நான் தான் முன்னால கொடுப்பேன். ஜெப கூட்டமா? நான் தான் முன்னால இருப்பேன். தசம பாகமா? நான் தான் கொடுப்பேன். ஜெபமா? நான் தான். ஆவியில நிறைந்து ஆடணுமா? நான் தான் சொல்றாரு. அழகான ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏழாம் வசனத்துல, ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை, எனக்கு என்னெல்லாம் லாபமா இருந்துச்சோ, எனக்கு எதெல்லாம் லாபம், மேல சொன்னதெல்லாம் எனக்கு லாபமா இருந்துச்சு, எனக்கு மேல சொன்னதெல்லாம் லாபமா இருந்துச்சு. என்னுடைய குலம், கோத்திரம், ஜாதி, பெருமை, பணப்பெருமை, நியாயப்பிரமாணத்தின் பெருமை, பரிசு என்கிற பெருமை, இதெல்லாம் எனக்கு அதிகமா இருந்துச்சு சொல்றாரு. ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிரைஸ்ட் பாருங்க. அவன் கிறிஸ்துவ புரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான், அவ்வளத்தையுமே விட்டுட்டாங்க. ஆச்சரியமான ஒரு விஷயம் அவனுக்குள்ள இருந்த, அதாவது என்னன்னா, தனக்குள்ள இருந்த பெருமைகள், அகம்பாவங்கள், தான் என்கின்ற, நான் என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் அப்படியே ஒட்டு மொத்தமா அவன் கிறிஸ்துவின் நிமித்தமாக நஷ்டம் என்று சொல்லுகின்றான். இன்னைக்கு நம்ம யாரை பிடிச்சிருக்கிறோம், நம்ம யாரை பற்றி கொண்டிருக்கிறோம், யார் நமக்கு முக்கியம், இதெல்லாம் அவர் சொல்றாரு. இதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் முக்கியம், எனக்கு கிறிஸ்து மட்டும்தான் முக்கியம். இந்த திருவிருந்தில வர்றப்ப என்ன சொல்றோம் நம்ம? இங்க பலதரப்பட்ட மக்களுங்க, நம்ம என்னென்னமோலாம் இருந்தவங்க, எப்படி இணைக்கப்பட்டிருக்கோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா விதமான பெருமைகளை நாம விட்டுட்டு வந்திருக்கிறோம். உலக பிரகாரமான பெருமைகள்ல என்னென்னலாம் நம்ம எப்படிலாம் இருந்தோம் யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படி இந்நேரத்தில் இணைக்கப்பட முடியும்? ஒரே ஒரு காரணர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவின் நிமித்தமாக நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், வேற எதுவுமே கிடையவே கிடையாது, நான் கிறிஸ்துவ பற்றி இருக்கிறேன் சொல்லி சொல்றாரு. அடுத்தது அவர் சொல்றாரு, நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மறுபடியும் என்னோடு கூட ரோமர் கழுதை நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம். இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்கள் அவர் சொல்றாரு, இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்லது விசுவாச பிரமாணத்தினாலேயா? அதனால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று திருக்கிறோம். கிரியினால ரட்சிப்பு கிடையாது, நம்மளுடைய பெருமைகளினால அல்ல, நம்முடைய பெருமைகளினால அல்ல, முழுவதுமாக நான் செய்வதை சார்ந்தில்ல, என்னிடத்தில் அல்ல, நான் நினைப்பது அல்ல, அது முழுவதுமாக விசுவாசம், அது கிறிஸ்துவை சார்ந்தது. நான் கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே நான் மீட்கப்படுகிறேன் என்று சொல்லுகின்றான். மறுபடியும் 4:5 பார்க்கும் பொழுது, 4:5 பார்க்கும் பொழுது, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். எது நீதியா எண்ணப்படுது அப்படின்னு சொன்னா, யார் மீது வைக்கக்கூடிய விசுவாசம்? கிறிஸ்துவின் மீது வைக்கக்கூடிய விசுவாசம், கிறிஸ்துவின் மீது வைக்கக்கூடிய விசுவாசம். நான் யார் இவரை நல்லா தெரிஞ்சுக்க, இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் ஐடியா ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இஸ் ஃபெய்த் இன் கிறைஸ்ட். கிறிஸ்து மீது வைக்கக்கூடிய ஒரு விசுவாசம், என்னுடைய வாழ்க்கையில. அதாவது அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பாவத்தை நம்மளுடைய மனித முயற்சிகளினால மனித திறமைகளினால நம்ம மேற்கொள்ள முடியும் நம்ம நினைக்கிறோம். இல்ல, அதனாலதான் அவர் சொல்றாரு, ரோமர் 7 அதிகாரத்துல சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்க கூடும் என்று கேட்கிறார். நம்மளால நம்மளை காப்பாத்திக் கொள்ள முடியாது. இந்த உலகத்துல நான் வாழ்ற பொழுது, வாழ்ந்து மரிக்கிற வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிஷமும் கிறிஸ்து தேவை. சுவிசேஷம் அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து சுவிசேஷம் அநேகருக்கு, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு சொல்வது சுவிசேஷம் என்று நினைப்பது மடத்தனமான ஒரு காரியம். சுவிசேஷம் என்பது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பாவிக்கும், எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறவன் ரட்சிக்கப்படாத பாவிக்கும், ரட்சிக்கப்பட்டு பாவியா இருக்கிறவனுக்கும் சுவிசேஷம் மாத்திரமே ஒரு விடுதலை. சுவிசேஷம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு நாளும் வர முடியாது, வாழ முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் தினந்தோறும் கிறிஸ்துவை சார்ந்து, கிறிஸ்துவினுடைய நீதியை சார்ந்து, கிறிஸ்துவை பற்றி கொண்டு வாழும் பட்சத்திலே மாத்திரமே நாம் நீதியாக, சந்தோஷமாக, சமாதானமாக வாழ முடியும். இல்லாட்டி வாழ முடியாது. நிறைய இடத்துல டாக்ஸ் கொடுக்குறப்பயோ சுவிசேஷம் சொல்றப்பயோ இயேசு அறியாதவனு போய் சொல்லுங்க அப்படின்னா, கிறிஸ்துவ அறிஞ்சு விடணும், உனக்கும் எனக்கும் நான் சுவிசேஷம் அவசியம். வாட் இஸ் காஸ்பல்? சுவிசேஷம் என்ன? அவர் சொல்றாரு பாருங்க, மறுபடியும் என்னோட கூட வாங்க, 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்துக்கு வாங்க, 15 அதிகாரத்துக்கு வாங்க. ஒன்று கொரிந்தியர் 15 அதிகாரம் சுவிசேஷம் என்னன்னு சொல்றாரு. இப்ப சுவிசேஷம் எது இல்ல? சுய நீதி இல்ல. சுவிசேஷனா எது இல்ல? கிரியை இல்ல. சுவிசேஷனா எது இல்ல? நம்முடைய சுய பலம் இல்ல, சுய முயற்சி கிடையாது. சுவிசேஷனா என்ன? கிறிஸ்து மீது வைக்கும் விசுவாசம். எதன் மீது? சுவிசேஷத்தின் மீது வைக்கும் விசுவாசம். சுவிசேஷம் அன்றியும் சகோதரரே, இதெல்லாம் அழகான விஷயம். நல்லா ஆழமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இன்டெப்த் ஆஃப் த வேர்ஸ் வந்து நம்மளுக்கு புரியும். இதுல ஒவ்வொன்னா சொல்லுவாரு. அதுல சொல்றப்ப, நான் பெற்றுக்கொண்டதை உங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அதை சொல்றப்ப சொல்றப்ப அவர் சொல்றாரு, உங்களுக்கு பிரசங்கித்ததை நான் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு முதலாம் வசனத்துல. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அவர் சொல்றாரு, நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். சுவிசேஷத்தை கேட்டாங்க, அதை ஏற்றுக்கொண்டாங்க. முதல் வசனம் சொல்லுது. அடுத்தது, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் அதை கை கொண்டிருந்தபடியினால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்கும். சுவிசேஷத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், இல்லாவிட்டால் அது விருதாவாக இருக்குமே. அடுத்த விஷயம் இருந்தா வசனத்துல நான் முதல் சொல்றாரு, நான் பிரசங்கிச்சேன், கேட்டீங்க. அடுத்தது சொல்றாரு, அதனாலேதான் உங்களுக்கு ரட்சிப்புங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்ப சொல்றாரு, அது என்ன காஸ்பல் என்னன்னு சொல்றாரு. சொல்றாரு பாருங்க, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, என்ன வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து நமக்காக மரித்தார். 4 வசனத்துல சொல்றாரு, அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, மரித்த கிறிஸ்து, அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்து. சொல்றாரு திருப்பி 5ஆம் வசனத்துல சொல்றாரு, உயிர்த்தெல் அஞ்சாம் வசனத்துல சொல்றாரு, உயிர்த்தெழுந்த பின்பு கேபாவுக்கும் 12 பேருக்கும் தரிசனமானார். பின்பு 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையிலே தரிசனமானார். திருப்பி தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதனாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருந்த கிருபை விருதவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை எப்படி செய்தது? ஆகியால் நான் ஆகிலும் அவர்கள் ஆகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். இப்படிதான் விசுவாசிக்கிறோம், இப்படிதான் பிரசங்கிக்கிறோம், இப்படிதான் விசுவாசிக்கிறோம். இதுதான் சுவிசேஷம். இதை தவிர வேற சுவிசேஷம் இல்ல. சுவிசேஷம் வாட் இஸ் காஸ்பல்? காஸ்பல்னா என்னது? நான் பிரசங்கித்தேன், நீங்க கேட்டீங்க, அதுதான் சுவிசேஷம். வேத வாக்கியத்தின்படி கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவரை பிரசங்கிக்கிறோம். அவர் கேபாவுக்கும் அப்போஸ்தலருக்கும் 500 பேருக்கும் யாக்கோபுக்கும் அகால பிரிவு போன்ற எனக்கும் அதை கண்டினியூஸா சொல்லிட்டே வர்றாரு.
இதை தான் நான் பிரசங்கிக்கிறோம், இதை தான் நீங்க கேட்டு வரீங்க. 11 வசனத்துல பாருங்க, ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசிக்கிறீர்கள், இப்படியே தான் விசுவாசிக்கணும், இப்படிதான் கேட்கணும். நோ அதர் காஸ்பல், நோ அதர் காஸ்பல். அடுத்தது அவர் சொல்றாரு, மறுபடியும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்ல ஒன்று கொண்டு இருப்பாங்க, திருப்பி மறுபடியும் முதலாம் அதிகாரத்துக்கு வாங்க, ஒன்று கொண்டு முதலாம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் சொல்றாரு, எப்படி சொல்றாருங்க, சுவிசேஷத்தினுடைய வல்லமையை சொல்றாரு, இப்படி பிரசங்கிக்கிறோம் அது எப்படி செயல்படுது அப்படிங்கறத சொல்றாரு பாருங்க, அது எப்படி செயல்படுதுங்கிறார் பாருங்க. 1 Corinthians 17:17, ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்துவினை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. இட் இஸ் அ பவர், பவர். எது எது வல்லமை, எது வல்லமை? சுவிசேஷம் தான். அந்தபடி பாருங்க, அதுல சொல்றாரு தேவ வல்லமையை சொல்லிட்டு சொல்றாரு, அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதி இருக்கிறது. ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவன் ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகின்ற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளம் கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடறலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். என்ன சொல்றார், the power of the gospel. ஆகிலும் யூதராயிலும் கிரேக்கராயிலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்து, அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது என்று சொல்லுகின்றார். சோ பவர் ஆஃப் தி காஸ்பல். அடுத்தது அவர் சொல்றாரு 2 Corinthians, அடுத்து திருப்பி 2 Corinthians 1:7, 1 Corinthians 2:7, சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. நான் எப்படிப்பட்ட நிலையில நான் வந்து சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானிக்கிறேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, திரும்ப சொல்றாரு, உங்களுடைய விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி. என் பேச்சும் என் பிரசங்கமும் நயவசனம், என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உடையதாக இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்துக்கு முன் தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். சுவிசேஷம்னா என்ன? தேவனுடைய ஞானம். சுவிசேஷம் என்பது யாரை பற்றியது? கடவுளுடைய ஞானத்தை பற்றியது. சுவிசேஷம் என்பது என்ன? கிறிஸ்துவை பற்றியது. சுவிசேஷம் என்பது என்ன? தேவனுடைய வல்லமையை பற்றியது. என்ன சுவிசேஷம் செய்தன் பாருங்க, சுவிசேஷம் என்ன சுவிசேஷம் செய்தன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என்னோடு கூட 2 Timothy 1:16 வாங்க, 2 Timothy 1:16, 2 Timothy 1:8 8 வசனத்திலிருந்து பாருங்க, அவர் சொல்றாரு 2 Timothy 1:8, ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவனுடைய வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. எதுக்காக தீங்கு அனுபவிக்கணுமா? வெட்கப்படாமல் தேவனுடைய வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக. இந்த பவர் ஆஃப் த காஸ்பல் என்னன்னு சொல்லி சொல்றாரு. பவர் ஆஃப் த காஸ்பல், காஸ்பல் என்ன? 1 Corinthians 15:1-7, சுவிசேஷத்தினுடைய வல்லமை என்ன? 1 Corinthians 1:17-25, சுவிசேஷத்தினுடைய நோக்கம் என்ன? 1 Corinthians 2:1-7, சுவிசேஷத்தினுடைய நோக்கம் என்ன? இங்க சொல்றாரு நோக்கமும் வல்லமையும் சேர்த்து சொல்றாரு. அவர் சொல்றாரு நேரத்துல, அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல், முதல் சொல்றாரு கிரியையின்படி ரட்சிக்கவில்லை, நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நமக்கு அருளப்பட்டிருந்த கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே இந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஜீவனையும் அழியாமையும் இதுல சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். கடவுள் சுவிசேஷத்தை எப்படி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, த்ரூ த காஸ்பிள், சுவிசேஷம் சொல்றப்பதான் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. சுவிசேஷம்னா என்ன? கிறிஸ்துவை பற்றியது. சுவிசேஷம்னா என்ன? கிரியை சார்ந்ததல்ல, மனித அறிவு சார்ந்ததல்ல, ஒழுக்கம் சார்ந்ததல்ல. சுவிசேஷம் என்பது முழுமையாக கிறிஸ்துவை பற்றியது. அதனாலதான் சொல்றாரு, பைத்தியமா தோணுது எல்லாருக்கும் சுவிசேஷம். அதனாலதான் இன்னைக்கு சுவிசேஷம் ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் நிறைய பில்ட் அப் எல்லாம் இருக்கும் பார்த்துங்க காஸ்பிள்ல. நோ, ஆனா ஒன்று ஒன்று கொண்டு இரண்டாம் அதிகாரத்தில் சொல்றப்ப, நான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் மனுஷன் ஞானம் இல்ல மனு அவர் சொல்றப்ப பாருங்க, அந்த அழகான வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அது புரியும் பாருங்க. மறுபடியும் கூட நீங்க அந்த ஒன்று கொண்டு இரண்டாம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் சொல்றாரு, நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, சகோதரே நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சி சிறந்த வசனைப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. ரொம்ப பிரமாதமான நான் சொல்ற மாதிரிலாம் வரலங்க. அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரே ஒன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாது இருக்கிறது. வேற எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை தோத்து வேற எதுவும் எனக்கு சொல்ல தெரியல. சொல்றாரு, அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல. நம்ம யாரை விசுவாசிக்கிறோங்க? நம்ம யாரை விசுவாசிக்கிறோம்? நம்ம யாரை விசுவாசிக்கிறோம் கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? யாரை விசுவாசிக்கிறோம்? ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம் அப்படிதான் நீங்க சொல்வீங்க. ஏசு கிறிஸ்து உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறார்? ஏசு கிறிஸ்து உங்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு? என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருக்கிறார் தானே? தானே சுவிசேஷம்லாம் என்ன? காஸ்பிள நல்லா யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. கடவுள் எப்படி நம்ம ரட்சித்தார்? கடவுள் எப்படி நம்முடைய பாவத்தை மன்னிச்சார்? கடவுள் என்ன செய்தார்? அந்த ரட்சிப்புல மனிதனுடைய பங்காற்றல் எதுவுமே இல்லை, முழுமையாக கடவுளினுடைய பங்காற்றல் மாத்திரமே சொல்லப்படுகிறது. என்னோடு கூட ரோமர் அஞ்சாம் அதிகாரத்துக்கு வாங்க. பைபிள் எடுங்க, ரோமர் அஞ்சாம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆறாம் வசனத்துக்கு நீங்க வாங்க. ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, உங்களுக்கு சுவிசேஷம் அப்பதான் புரியும், இல்லாட்டி புரியாது நம்மளுக்கு சுவிசேஷம் என்னன்னே புரியாது. சொல்றாரு ஆறாம் வசனத்துல சொல்றாரு, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மறித்தார். பலனற்றவர்களாக இருக்கும் பொழுது, குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மறித்தார். எட்டாம் வசனத்துல பாருங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். பத்தாம் வசனத்துல பாருங்க, பத்தாம் வசனத்துல பாருங்க, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாம். மூன்று விஷயம் அங்க சொல்லப்படுது, நல்லா கவனிங்க. மனிதனுடைய நிலைப்பாடு நல்லா கவனிச்சுங்க. காஸ்பல் என்னன்னு மனிதனுடைய நிலைப்பாட்டை புரிஞ்சுங்க. மனுஷன் பலவீனன், மனுஷன் பாவி, மனுஷன் சத்ரு. யாருக்கு சத்ரு? கடவுளுக்கு முன்பதாக சத்ருவா இருக்கலாம். யார் பாவம் செஞ்சா? மனிதன் பாவம் செய்தான். யாருக்கு விரோதமாக பாவம் செய்தான்? கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தான். கடவுளுடைய சமூகத்திலிருந்து அவன் என்ன செய்யப்பட்டான்? பிரிந்து போனான். தனது அக்கிரமத்தினாலே கடவுளை விட்டு தூரம் போனான் மனிதன். தான் காஸ்பல். கடவுளை விட்டு அவன் போயிட்டான், வேணாம் கடவுள்ன்ட்டு போயிட்டான். நீ எதுக்கு எனக்கு வேணான்னு சொன்னான். ஆனா சத்துருவாக இருந்த உன்னையும் என்னையும் தேடி கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தான். சத்துருவாக இருந்த உங்களையும் என்னையும் தேடி கடவுள் மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார். யார் பாவம் செஞ்சது? யார் பாவம் செஞ்சது? யார் பாவம் செஞ்சது? நானா கடவுளா? யார் பாவம் செஞ்சா? யார் பாவம் செஞ்சா? மனுஷன் பாவம் செஞ்சான். எனக்கு விரோதமா ஐசக் பாவம் செஞ்சுட்டா யார் மன்னிப்பு கேட்கணும்? யார் மன்னிப்பு கேட்கணும்? நீ தானே என்கிட்ட கேட்கணும். நீ தானேப்பா என்கிட்ட கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும். உலக நீதியை தானே எல்லாரும் செஞ்சா, தப்பு செஞ்சிட போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லி தானே சொல்லுவாங்க. இதான உலக நியதி. ஆனா யார் மன்னிச்சது? கடவுள் வந்து மன்னிப்பு கேட்காதவனை, கடவுளை விட்டு தூரம் போனவனை கடவுள் வந்து அவனை மன்னித்தார். சுவிசேஷத்தினுடைய வல்லமை தான், this is the power of the gospel. இதுதான் உலகத்துக்கு பைத்தியமா இருக்குது, இதுதான் உலக ஞானத்துல பிடிபடாத ஒரு விஷயம், உலக ஞானத்துல பிடிபடாத விஷயம். அதனாலதான் அவர் சொல்றாரு, பாத்தீங்க அப்படி சொன்னா ஒன்று குறுநீர்ல அவர் சொல்றாரு பாருங்க, முதலாம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். சுயஞானம் என்னது? எப்படிப்பா தப்பு செஞ்சவன்தாப்பா மன்னிப்பு கேட்கணும்? இங்க யாரு அவனைய மன்னிச்சா? யாருக்கு விரோதமா தப்பு செஞ்சியோ அவர் வந்து உன்னுடைய பாவத்தை மன்னிச்சார். கிறிஸ்டியானிட்டி இஸ் திஸ். இன்னைக்கு ஏன் சுவிசேஷம் வல்லமையா இன்னைக்கு மக்கள் மத்தியில செயல்படல? ஏன் சுவிசேஷம் வல்லமையா இல்ல? ஏன் சுவிசேஷத்தினுடைய ஆதிக்கம் இல்ல? நான் யார விசுவாசிக்கிறேன்? என்னுடைய பாவத்தை மன்னித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் என்னுடைய அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவங்களையும் கிறிஸ்து என்னை மன்னித்திருக்கிறார். கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார். கிறிஸ்துவோடைய வல்லமை உள்ள செயல் என்னுடைய வாழ்க்கையில செயல்பட்டு என்னுடைய அக்கிரமங்களும் மீறுதல்களும் பாவங்களும் கிறிஸ்துவுக்களாக நான் மன்னிக்கப்பட்டு இருக்கிறேன். அவரை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றேன். நான் யாரையும் மன்னிக்கல, நான் யாரையுமே மன்னிக்க முடியல. நான் ஏன் தெரியுமா? நீ மன்னிக்கப்படாததுனால, நீ மன்னிக்கப்படல. அந்த மன்னிப்பினுடைய மகத்துவத்தை உன்னால என்ன செய்ய முடியல, எக்ஸ்டெண்ட் பண்ண முடியவே இல்லை. மன்னிக்கப்பட்டவன் நான் எப்படிப்பட்ட ஒரு நிலை? அதான் அந்த ரோமர்ல வாசிக்கிறப்ப, நான் பலவீனனா இருந்தேன், பாவியா இருந்தேன், சத்ருவா இருந்தேன். சத்ருவா இருந்த என்ன தேடி கடவுள் வந்து என்னை மன்னித்தார். கடவுள் என்னுடைய அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னித்தார். நல்லா கவனிச்சிங்க, இந்த காஸ்பல நல்லா புரிஞ்சுங்க. மன்னிப்பை பெற்றிருக்கீங்களான்னு கேட்டா நீங்க மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். இங்க இருக்கிற எல்லாரும் மன்னிப்பை பெற்றிருக்கீங்களான்னு கேட்டா ஆமா நீங்க நிச்சயமா சொல்லுவீங்க. மன்னிப்புல நடந்தது என்ன தெரியுமா? மன்னிப்புல நடந்தது என்ன தெரியுமா? ஐந்தாம் அதிகாரம், ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துக்கு வாங்க. மறுபடியும் பத்தாம் வசனத்துக்கு வாங்க, பத்தாம் வசனத்துக்கு வாங்க. அங்க வசனம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கேளுங்க. சுவிசேஷத்தினுடைய தாக்கம் என்னங்கிறது இன்னைக்கு மக்கள் மத்தியில சரியா சொல்லப்படல. என்னன்னு சொல்றாரு பாருங்க, அவர் சொல்ற, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாம். ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், மன்னிப்பு மாத்திரம் கிடையாது, நாம் மறுபடியும் கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவான கடவுளோடு நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த உறவு புதுப்பிக்கப்பட்டது. இன்னைக்கு கிறிஸ்தவ சமூகத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிற அநேகர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, மன்னிப்பற்ற ஒரு நிலையில, மன்னிக்க முடியாத ஒரு நிலையில காணப்படுகிறார்கள். அது மெய்யான ரட்சிப்பு கிடையாது. ஏன் மன்னிக்க முடியல? யாரை மன்னிக்க முடியல? அவர் சொல்றாரு, ரொம்ப கிளியரா சொல்றாரு, பலவீனனாக உனக்காக நான் மன்னிச்சிருக்கேன், பாவியா இருந்த உனக்காக நான் மன்னிச்சிருக்கேன், சத்ருவா இருந்த உனக்காக நான் மன்னிச்சிருக்கேன். சத்ருவை மன்னிக்க கூடிய ஒரு கிருபையை கடவுள் கொடுத்திருக்கிறார். சத்ருவா இருந்த என்ன மன்னிச்சு என்ன செஞ்சிருக்கார்? என்னை அவரோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஆக அந்த ஒப்புரவாக்கப்பட்ட நான், எனக்கு இந்த உலகத்துல நான் வாழும் பொழுது கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமை என்ன தெரியுமா? சுவிசேஷம் எனக்குள்ள இருக்கு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறேன்னு சொன்னா, அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லவ் வந்து வெளியே வரணும். ஆகவே தான் அவர் சொல்றாரு, தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது சொல்லி எட்டாம் வசனத்தில் அவர் சொல்றாரு. அந்த தேவ அன்புமே ஆனால் இந்த உலகத்துல சுவிசேஷத்தினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் சொல்லி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சுவிசேஷம் என்ன? ஏசு பாவத்தை மன்னிச்சிட்டாங்க சொல்றான். ஆனா பாவியா இருக்கு, ஆமா நான் பாவிங்கிறான். உன் பாவத்தை ஏசு மன்னிச்சிருக்காரு, ஆமா மன்னிச்சிருக்கிறார். நீ பரலோகத்துக்கு போவிய, ஆமா நான் பரலோகத்துக்கு போவேன். எப்படி நீ போக முடியும்? எப்படி போக முடியும்? அந்த இடத்துல இருவரும் ஒப்புரவாக்கப்படும் பொழுது சமாதானம் ஏற்படும். சமாதானம்னா என்ன தெரியுமா? நீ ஒப்புரவாக்கப்பட்டு கிறிஸ்துவோடு இணைக்கப்படும் பொழுது மாத்திரமே, மிச்சபடி கிடையவே கிடையாது. நம்ம தூரம் போனோம், கடவுளை விட்டு தூரம் போனோம். கடவுளை விட்டு தூரம் போன உங்களையும் என்னையும் கிறிஸ்துவின் மூலமாக தேவன் இணைக்கிறார். அதுதான் ஒப்புரவாக்கப்படுதல். அந்த ஒப்புரவாக்கப்படுகின்ற ஊழியம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆக அதை கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம அபியாசப்படுத்தும் பொழுது குடும்பத்துல சமாதானமும் சந்தோஷமும் வரும், பிரச்சனைகள் தீரும், அந்த லவ் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சுவிசேஷத்தினுடைய தாக்கமும் சுவிசேஷத்தினுடைய வல்லமையும் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் தான், ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்பட்டோம்னா உள்ளுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, நல்லா தெரிஞ்சுங்க. உள்ளுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், உள்ளுக்குள்ள ஆவியானவர் இருந்தாருனா உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும். எவ்வளவு கேவலமான ஒரு பாவியா இருந்து நரகத்துக்குரியவனாகிய என்ன கடவுளேனே மன்னித்தது மாத்திரமல்ல, முதுகுக்கு பின்னால போட்டது மாத்திரம் அல்ல, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா மன்னிச்சது மாத்திரம் அல்ல, இனி உன் பாவங்களை நான் நினைக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. இப்படி சொன்ன கடவுளுடைய அந்த மன்னிப்பை நாம் உணர்ந்தோமானால், அந்த மன்னிப்பை நம்ம உணர்ந்தோமானால், அந்த மன்னிப்பு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவின் மூலமாய் என்னை பிதாவோடு இணைத்து விட்டது, என்னை பிதாவோடு இணைத்து விட்டது. ஆகவேதான் நான் என்ன சொல்றேன், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். நான் அவர்கிட்ட போய் அதான் என்னுடைய பிரேயர் எப்படி இருக்கும், நான் அப்பா நான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னா முதல் சச்சுருவா இருந்தனா, இப்ப அப்பா நான் கூப்பிடக்கூடிய ஒரு அளவுக்கு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தினுடைய வல்லமை தாக்கத்தை எனக்குள்ளாக ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் உங்களுக்குள்ளாக வந்திருக்கிறதா, இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் உங்களுக்குள்ள இருக்குதா? ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்ல, ஏன் என் குடும்பத்துல சமாதானம் இல்ல, ஏன் திருச்சபா வாழ்க்கையில சமாதானம் இல்ல, ஏன் நான் போற இடத்துல சமாதானம் இல்ல, ஏன் அப்படின்னு சொன்னா சுவிசேஷத்தினுடைய வல்லமை எனக்குள்ளாக செயல்படவில்லை, எனக்குள்ளாக ஆவியானவர் இல்லை, எனக்குள்ளாக சத்தியத்தினுடைய பலன் கிரியை செய்யவில்லை. நான் உலக ஞானத்துக்கு ஏற்ற விதமாகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சுவிசேஷத்தினுடைய தாக்கம் இன்றைக்கு இல்ல. சுவிசேஷம்னா ட்ரஸ்டிங் கிறைஸ்ட், கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது. என்னன்னு விசுவாசிக்கிறேன், அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிட்டார். மன்னிச்சது மாத்திரமா, மன்னிச்சது மாத்திரமா, என்னை இணைத்து இருக்கிறார் பிதாவோடு. நான் யாரை விட்டு நான் தூரம் போனனோ அவரோடு என்னை மறுபடியும் இணைத்து இருக்கிறார். யார் எனக்கு எதிரி, அந்த எதிரி நான் எதிரியா இருந்த என்ன, நேசிக்கப்பட முடியாது இருந்த என்ன, பகைக்கப்படக்கூடியவனா இருந்த என்ன, கிறிஸ்துவின் மூலமாய் நேசிக்கும்படியான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். இதுதான் சுவிசேஷம், காஸ்பல். இதுதான் சுவிசேஷம். நாம் அப்பொழுதுதான் உங்களுக்கும் எனக்கும் சமாதானமும் சந்தோஷமும் வரும். சமாதானமும் சந்தோஷமும் இல்லாததுக்கு ஒரே ஒரு காரணம், ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்படும்படி தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராகும்.